الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون
صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم وإياك والخمر فإنها مفتاح كل شر أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவுத் தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு கிண்ணங்களை முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள். ஒன்றில் பால், இன்னும் ஒன்றிலே மது. நீங்கள் விரும்பியதை குடிக்கலாம். மதுபானம் ஹராமாக்கப்பட முன்னால் நீங்கள் விரும்பியதை குடிக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய பகுத்தறிவு ஒன்று இருக்கிறது, நல்லது கெட்டதை அறியக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கிறது, அந்த மனிதனுடைய அடிப்படை நச்சுபாவத்தை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கோப்பை எடுத்து அருந்தினார்கள். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹுதீதலில் ஃபித்ரா, உங்களுக்கு அந்த மனிதனுடைய இயல்பான நச்சுபாவத்தின் பால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் மதுவை அருந்தி இருந்தால் ரவத் உம்மத்துக்க, உங்களுடைய சமுதாயம் அப்படியே வழிகட்டு போயிருக்கும். அன்பானவர்களே, இந்த நிகழ்வை கொண்டு நான் என்னுடைய பிரசங்கத்தை ஏன் ஆரம்பித்தேன் என்றால், மதுபானம் ஹராமாக்கப்பட முன்னரே மதுபானத்துக்கு நபியவர்கள் ஒதுக்கி அதை பற்றிய தீங்கை, விளைவை மிஅராஜுடைய பயணத்திலேயே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். என்னுடைய பிரதான தலைப்பு இன்று ஒரு சமூக நோயாக, சிலர் வருமானத்துக்கு வழியாக, இன்னும் சிலர் ஒரு சுய ஒரு இன்பத்துக்காக வேண்டி, இன்னும் சிலர் பொழுதுபோக்குக்காக வேண்டி. சர்வசாதாரணமாக முன்னைய காலத்திலே ஒரு சில பிரதேசங்களில் தான் அதனுடைய தாக்கம் இருந்ததாக பேசப்படும். இந்த ஊருக்கு போனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள், இந்த ஊருக்கு போனால் கொஞ்சம் பார்த்து பழகு என்று சொல்லப்பட்டது. இன்று எந்த ஊருமே விதிவிலக்கில்லாத அளவு எல்லா ஊர்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா மூளை முடுக்குகளிலும் தலைவிரித்தாடுகின்ற ஒரு ஒரு சமூகத்துடைய ஒரு சீர்கேடுதான் இந்த போதை வெப்பாவணை பல வடிவங்களில் பல பெயர்களில். அன்பானவர்களே, இந்த தலைப்பிலே பல பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது கேட்ட பிரசங்கம் தானே, இது கேட்ட தலைப்பு தானே என்று சோர்ந்து விடாமல், தூங்கி விடாமல் ஒவ்வொருவரும் உள்ளத்தை திறந்து கேட்போம். இந்த நோயில் அகப்பட்டிருக்கின்றவர்களை எப்படி திருத்துவது என்ற ஒரு சிந்தனையோடு இந்த பிரசங்கத்தை நாம் செவிமடுக்கின்ற பொழுது ஊரிலே ஒரு செழிப்பும், ஒரு முன்னேற்றமும், ஒரு எழுச்சியும் ஏற்படலாம். அன்பானவர்களே, முதலாவதாக இந்த போதை வஸ்து எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான பெயர் தான் அல்ஹம்ர். அல்ஹம்ர் என்றால் குல்லுமா ஹாமர் அல் அக்ல், புத்தி பேதத்தை உண்டு பண்ணக்கூடிய அனைத்துமே ஹம்ர் என்ற சொல்லுக்குள் அடங்கும். குல்லு முஸ்கிரின் ஹம் வ குல்லு ஹம்ரின் ஹராம், போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹம்ர், அது மதுவிலே சேரும். மதுபோதையை உண்டு பண்ணக்கூடிய அனைத்துமே ஹராம், இது ஹதீஸ். குல்லு மா அஸ்கர கதீரு ஃபகலீலுஹு ஹராம், எதை அதிகமாக உட்கொண்டால் போதை வருமோ அதை போதை வராத அளவு சொற்பமாக உட்கொண்டாலும் ஹராம். நான் போதை வராத அளவு பாவிக்கிறேன், நீண்ட தூரம் நான் லொரி ஓட்டி கொண்டு செல்ல வேண்டும், கொஞ்சம் கொஞ்சம் உள்வாங்கினால் தான் உற்சாகமாக ஓட்ட முடியும், எனக்கு போதை வராது, கொஞ்சம் போய் சேரும் வரைக்கும் லைட்டாக முடியாது. நான் பேசுகின்ற விடயங்களை இப்பொழுது இருக்கின்ற இதே உற்சாகத்தோடு கொஞ்சம் உள்ளத்தை திறந்து, உடைய சிந்தனையில் திறந்து கேளுங்கள். கண்ணியமானவர்களே, நம்மளே ஒரு மாற்றம் வரும். ஹம்ர் என்றால் என்ன, அது எந்த அளவு பாவிக்க அனுமதி இருக்கிறதா கிடையாது என்பதை சொல்லிவிட்டேன். அன்பானவர்களே, குர்ஆன் வசனங்கள் இரண்டையும் ஓதினேன். ஈமான்தாரிகளே, இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் வல் அன்ஸாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், மதுபோதை உண்டு பண்ணக்கூடிய பாவனைகள், சூதாட்டம், இரண்டும் இரட்டை குழந்தைகள் போன்று, இந்த பழக்கம் இருந்தால் அந்த பழக்கம் இருக்கும், அந்த பழக்கம் இருந்தால் இந்த பழக்கம் இருக்கும். மதுபானம், மதுபோதை, போதை வஸ்து பாவிப்பவரிடம் சூதாட்டமும் இருக்கும், சூதாடுகின்றவரிடம் இந்த பழக்கமும் இருக்கும். அந்த விக்கிரகங்களுக்கு நேர்ச்சியை வைத்து அறுக்கப்படக்கூடிய பிராணிகள், அக்குறி பார்ப்பது, இப்படியான விடயங்கள் எல்லாம் ரிஜிஸும் அமளி செய்தான். இதுதான் முதலாவதாக அல்லாஹ் விவரிக்கின்ற மதுவை பற்றி, போதை வஸ்தை பற்றிய விளம்பரம். ரிஜிஸும் மின் அமளி செய்தான், விசேடம் என்ன தெரியுமா, ஷைத்தான் என்றாலே அழுக்கானவன், அதிலும் ஷைத்தானுடைய செயல்கள் அனைத்தும் அழுக்கானது, அதிலும் இது மிக முக்கியமான ஒரு அழுக்கு. ஷைத்தானே செய்கின்ற அனைத்து செயல்களும் கெட்டது, அதில் மிக கேவலமான மோசமான ஒன்றுதான் இந்த போதை வஸ்து பாவனை, இந்த சூதாட்டம், இது போன்ற பாவனைகள். பஜித்தனிபு, முழுமையாக அதை விட்டு ஒதுங்குங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும், சக்சஸ்ஃபுல்லாக அமையும், உங்களுடைய இலக்குகள் நிறைவேறும், உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும், ஜெயசீலர்களாக வாழ்வீர்கள். ஷைத்தானுடைய இலக்கு குறிக்கோள் என்ன, இன்னமா யுரீது ஷைத்தான் இந்த போதை வசத்தின் மூலமாக, இந்த சூதாட்டங்களின் மூலமாக ஷைத்தானுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? அயோக்கியா பைனக்கும் மதுவிலும் போதை வசுக்களிலும் சூதாட்டங்களிலும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் குரோதத்தையும் வஞ்சகத்தையும் உண்டு பண்ணுவதுதான் அவனுடைய இலக்கு. உங்களை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு மறக்கடித்து தடுத்து தொழுகையை விட்டு உங்களை ஒதுக்கி சின்ன பின்னமாக்குவது அவனுடைய இலக்கு. எனவே இவ்வளவு நான் விவரித்தும் நீங்கள் அதை விட மாட்டீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? இவ்வளவு அவருடைய அழுக்கையும் அசுத்தத்தையும் விபரீதத்தையும் சட்ட தெளிவாக சொல்லியும் உங்களால் அதை விட்டு ஒதுங்க முடியாதா? கேள்விக்குறியோடு முடிக்கிறான். அந்த கேள்விக்குறிக்கு அரபு இலக்கணத்தில் என்ன விளக்கம்? அது ஒரு வகையான எச்சரிக்கை கேள்வி. என்ன இந்த பழக்கத்தை விட மாட்டியா? அன்பார்களே, இது ஓதிய குர்ஆன் வசனங்களுடைய விளக்கம். அடுத்ததாக ஹதீஸுகளிடையே சில விடயங்களை சொல்லி விளைவுகளையும் சொல்லி சமகாலத்தில் நடக்கின்ற விளைவுகள், நடந்த விளைவுகள் சில விடயங்களை சொல்லி நான் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக விவரிக்க நினைக்கிறேன். ஹதீஸிலே முதலாவதாக சிலர் சொல்வார்கள், நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வது மாத்திரம்தான், பாவிப்பது கிடையாது. சும்மா கையை மாத்துறது, விற்பனை செய்வது, கொடுக்கல் வாங்கல். மது சம்பந்தப்பட்ட 10 விடயங்கள் ஒரே ஹதீஸிலே சபிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது மது, இன்னல்லாஹு லஅனல் ஹம், போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் சபிக்கப்பட்டது முதலாவது. அடுத்ததாக அருந்தக்கூடியவர், உள்வாங்கக்கூடியவர், உறிஞ்சக்கூடியவர், சுவைக்கக்கூடியவர், ஊசியினால் ஏற்றக்கூடியவர், ஸ்டிக்கர் ஒட்டக்கூடியவர், நாக்குக்கு கீழே வைக்கக்கூடியவர், பல்புகளிலே போட்டு உறிஞ்சக்கூடியவர், பாவனை முறைகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். சபிக்கப்பட்டவர், சபிக்கப்பட்டவர் என்றால் யார் என்பதை முதலாவதாக விளங்க வேண்டும். சாபம் என்றால் என்ன? லஅனத் ரஹ்மத்துடைய எதிர்கருத்து. ரஹ்மத் சுவர்க்கத்துடைய டிக்கெட், லஅனத் நரகத்துடைய டிக்கெட். எனவே இந்த தொடர்புடையவர்கள் நரகத்துக்கு டிக்கெட் வாங்கக்கூடியவர்கள். இரண்டாவது பாவிப்பவர். மூன்றாவது டிரான்ஸ்போர்ட் சேவை செய்யக்கூடியவர். 5 பணம் கிடைப்பது என்பதற்காக நினைத்ததே எல்லாம் டெலிவரி பண்ண முடியாது, துறையில ஏற்ற முடியாது, 10 கேஸ் சோடாவும் 5 கேஸ் இதுவும் ஏற்ற முடியாது. டிரான்ஸ்போர்ட் சேவை செய்யக்கூடியவர், அங்கிருந்து இங்கிருந்து அங்கு நகர்த்தக்கூடியவர். நான்காவது யாருக்காக டெலிவரி பண்ணப்படுகிறதோ, கொண்டு போகப்படுகிறதோ அவர் சபிக்கப்பட்டவர். ஐந்தாவது, நாங்கள் குடிப்பதில்லை, வியாபாரம் செய்வதும் இல்லை, பாதிப்பவர்களுக்கு போய் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள். வல் முஷ்டரி லஹா வல் முஷ்டராத் லஹு, அதை யார் வாங்கி கொடுக்கிறாரோ, அதை பஸ்ஸுக்கு வேலைக்காரன் வாங்கி கொடுக்கலாம், சகோதரனுக்கு சகோதரன் வாங்கி கொடுக்கலாம், நண்பருக்கு நண்பர் வாங்கி கொடுக்கலாம். தான் பாவிக்காவிட்டாலும் வெளிநாட்டிலிருந்து நாளை வருகிறேன், வரும்பொழுது இரண்டு போத்தலை தூக்கி கொண்டு வா, டியூட்டி ஃப்ரீ தானே. ஒரு போத்தலை இமிகிரேஷனில் இருந்து அப்படியே வெளியிலே கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு போத்தல் 5000 ஒரு முஸ்லிம் தூக்க மாட்டான். குடிப்பதில்லை, வாங்கி கொடுப்பேன். ஏர்போர்ட்டுகளிலே ஒருவருக்கு 2 போத்தல் கொண்டு வர முடியும், 10 போத்தலை வாங்கி ஒருவர் ஒரு போத்தலை தூக்கி கொண்டு வந்து வெளியே தந்தால் ஒரு போத்தலுக்கு 5000 10000 என்று தருவேன் என்று பணம் தந்தாலும் சுமக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை நபியவர்கள் சபித்திருக்கிறார்கள். யாருக்காக வாங்கி கொடுக்கப்படுகிறதோ அவரும் சபிக்கப்பட்டவர். அடுத்ததாக அதனுடைய கிரயத்தை லாபத்தை அனுபவிக்கக்கூடியவர், வருமானம் ஈட்டக்கூடியவர். அடுத்ததாக 9 10 கனிமலை ஃபேக்டரி போதை வஸ்துக்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சாலை தொழிலதிபர், தொழிற்சாலை உரிமையாளர், சாக்கியாக இன்னும் ஒன்று அதை புகட்டக்கூடியவர், பாய் அமுபத்தா வாங்கக்கூடியவர், விற்கக்கூடியவர். 10 பேர்கள் கண்ணியமானவர்களே இதிலே சபிக்கப்பட்டிருக்கார்கள். சாக்கி ஊற்றி கொடுக்கக்கூடியவரும் வரும். இன்னும் ஒரு இந்த மக்களுக்கு அதை சீசனுக்கு ஏற்றவாறு விநியோகம் செய்கிறார், பரிசு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். எல்லோருமே சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நரகத்துக்குரிய டிக்கெட்டை கையிலே முட்கூட்டி ஆசன பதிவு செய்த பட்டியலிலே சேருவோம். கண்ணியமானவர்களே, இது ஒரு ஹதீஸ். அடுத்ததாக ஆரம்பத்திலே நான் சொன்ன ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பேருக்கு புத்திமதி சொல்லும் பொழுது பல புத்திமதிகளை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் சொன்னார்கள், உனக்கு இந்த மதுபானத்தை, போதை வஸ்துக்களை, போதை ஏற்படுத்தக்கூடிய இந்த வஸ்துக்களை எச்சரிக்கிறேன், தெரிந்து கொள். அது ஏன் தெரியுமா? அனைத்து கெடுதிகளிலும் திறவுகோல். மது அருந்தினால் எல்லா பாவமும் செய்வார், எல்லா பாவமும். மது அருந்தினால் எதுவுமே விதிவிலக்கு இல்லாமல் செய்வார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்ற ஒரு சம்பவம் தான், பனூ இஸ்ராயில்களை சேர்ந்த ஒரு வணக்கசாலி, ஒரு இறை நேசர், வணக்கத்திலே திளைத்தவர், அவரை ஒரு தீய நடத்தியுள்ள பெண் வலி கெடுக்க நினைத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற சம்பவம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் ஹதீஸ். வழிகடைக்கு நினைத்தவள் வேலைக்காரியை அனுப்பி, என்னுடைய எஜமாட்டி உங்களை ஒரு சாட்சி சொல்லும் விடயத்திலே கூப்பிடுகிறார், விரைந்து வாருங்கள். இவரும் சென்றார். சென்று பார்த்தால் அங்கே அந்த எஜமாட்டி கீ நடத்தி உள்ள பெண்மணி அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு மதுபானம் ஒரு கோப்பையில் வைக்கப்பட்டிருக்கிறது, மதுபான போத்தல் இருக்கிறது. ஒரு சிறுவன் இருக்கிறான், அவருடைய ஒரு வேலைக்காரன், அஜமாட்டியுடைய வேலைக்காரன் சொன்னால், நீங்கள் என்னோடு சகாத உறவு கொள்ள வேண்டும், ஜினா ஆ முடியாது. அப்படி முடியாவிட்டால் இரண்டாவதாக இவனை கொல்ல வேண்டும், சிறுவனை. கொலையா? செய்ய மாட்டேன். அல்லது இந்த மதுபானத்தை அருந்த வேண்டும். மூன்றில் ஒன்றை செய்தால்தான், கதவையெல்லாம் மூடியிருந்தால் கதவு திறப்படும், வெளியே போகலாம். ஜினா பயங்கரமானது, கொலை மகாபயங்கரமானது. சரி, பரவாயில்லை, இது கொஞ்சம் குடிப்போம், தப்பித்துக் கொள்ளலாம். இதை கொஞ்சம் ஊற்றி தாருங்கள். ஊற்றி கொடுத்தால் இன்னும் ஊற்று என்று சொன்னார். ஊற்றி கொடுத்தால் போதை ஏறியது. அந்த பெண்ணோடும் சகாத உறவு கொண்டார். சகாத உறவு கொண்டதை அடிமை பார்த்து கொண்டிருக்கிறான். இதை வெளியே சொன்னால் என்னவாகும்? அடிமையையும் கொலை செய்தார். அனைத்து கெடுதிகளின் திறவுகோல். சிறந்ததா இல்லையா விபச்சாரத்துடைய வாயலை? சிறந்ததா இல்லையா இவரை விபச்சாரனாக மாற்றியது, இவரை கொலைகாரனாக மாற்றியது? வணக்கசாலி என்ற பெயரோடு வாழ்ந்தவரை கொலைகார பெயரோடும் தீய நடத்தி உள்ள மனிதராகவும் பலம் பெற வைத்ததா இல்லையா? என்ன ஐயாக்கும் உம்மல் ஹபாயிஸ், அல்லது உம்மல் ஹபாயிஸ், பாவங்களிலே மிக கேடு கெட்ட இப்படியான இந்த போதை வஸ்து பாவனையை விட்டு ஒதுங்குங்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவு என்னுடைய விபரீதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றால், உலகத்திலே யாராவது மதுபான பழக்கம் உடையவர்களாக வாழ்ந்து மரணித்து தௌபா இல்லாமல் அதே பழக்கத்தோடு மரணித்தால் கண்ணியமாளே நரகத்திலே தண்டனைகளை அனுபவித்துவிட்டு ஈமான் இருந்ததனால் முஸ்லிம் என்ற காரணத்தினால் ஒரு காலத்திலே சுவர்க்கத்துக்கு சென்றாலும் அவருடைய சுவர்க்கத்தில் நீரார் இருக்கும், பாலார் இருக்கும், தேனார் இருக்கும், மதுவாறு இருக்காது. உலகத்திலே அதை குடித்தவர் சுவர்க்கத்திலே அருந்த மாட்டார். யார் உலகத்திலே குடிப்பழக்கத்தோடு தௌபா செய்யாமல் திருந்தாமல் அப்படியே மரணித்தாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே அந்த இன்பத்தை அடைய முடியாது. அவருடைய சுவர்க்க இன்பத்தில் குறை ஏற்படும். அடுத்தது சொன்னார் கண்ணியமானே, இங்கு யார் அந்த பழக்கம் உள்ளவராயிருப்பாரோ சில பேருக்கு அல்லாஹ் இந்த ஹதீஸ் அதை விட பயங்கரமானது. அந்த முதுமினுகம் போதை வசைக்கு அடிமையாகியவரை அப்படி அவர் தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் சுவர்க்கம் செல்வதற்கே அனுமதிக்கப்படாத ஹராமாக்கப்பட்ட பட்டியலிலும் சேர்கிறார். அருந்துகின்றவர் லாயஷரப் ஷாரிப் ஹீன யஷ்ரப் வஹுவ முஃமின். அருந்தும் பொழுது, பாவிக்கும் பொழுது, அந்த போதை வசை உள்வாங்கும் பொழுது, போதையை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர் முஃமினான நிலைமையிலே அதை பாவிப்பது கிடையாது. ஈமான் கலட்டப்படுகிறது, ஈமான் நம்மை விட்டு கலருகிறது, ஒதுங்குகிறது. மதுக்கு மாத்திரமல்ல, போதை வசைக்கு மாத்திரமல்ல, எந்த பாவத்தை செய்தாலும் கண்ணியமானவர்களே நம்மிடமிருந்து ஈமான் அப்படியே கலட்டப்படுகிறது. ஈமான் நம்மை விட்டு கலண்டு ஒதுங்கி சென்று அது ஈமான் அப்படியே அந்தரத்திலே நிற்குமாம். அந்த பாவத்திலிருந்து விடுபட்ட பிறகுதான் மீண்டும் இணைந்து கொள்ளுமாம். எனவே பாவங்களிலே ரூபு பிரிவது ஈமான் இல்லாமல் மௌத்தாகுவதற்கு சமம். ஈமான் இல்லாத மௌத்து தேவையா? பாவங்களிலே நாம் ஈடுபடலாம் தைரியமாக, ஈமான் இல்லாமல் மௌத்தாக தயார். கண்ணியமானவர்களே, அதே போன்று சொன்னார்கள், யார் இங்கு மதுப்பழக்கம் உள்ளவராக இருப்பாரோ, திருந்தவில்லை, தௌபா செய்யவில்லை, போதை வசி பாவிக்கிறார், தொழவும் செய்கிறார், பாவிக்கவும் செய்கிறார், குரானும் ஓதுகிறார், குடிக்கவும் செய்கிறார், திக்ரம் செய்கிறார், குடிக்கவும் செய்கிறார், அருந்தவும் செய்கிறார். கண்ணியமானவர்களே சொன்னார்கள், அதிலிருந்து சரியான முறையில் தௌபா செய்து திருந்தாவிட்டால் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய தொழுகை இமாம்கள் விளக்கம் எழுதியிருக்கார்கள், பரிபூர்ணமாக அந்த தொழுகையுடைய நன்மையை அவர்கள் அடைய முடியாது. தொழுதும் தொழாதவர் போன்று தொழுகையுடைய நன்மையே, பல நாட்களுடைய நன்மையே இல்லாதொழிக்கின்ற ஒரு கொடிய பாவம்தான் இந்த போதை வசு பாவனை. அதைவிட பயங்கரமான ஒரு கேவலமான தண்டனை தான், யார் ஒருவர் இந்த போதை வசு பாவனை உள்ளவராக இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் ரதகத்துல் கபால் ஹீனத்துல் கபால், இரண்டு வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறது. நரகத்திலே ரதகத்துல் கபால் என்று சொல்லக்கூடிய பானத்தை புகட்டுவான். கேட்டார்கள் சஹாபாக்கள், அப்படி என்றால் என்ன பானம்? கண்ணியமானே கொஞ்சம் உணர்வு பூர்வமாக அந்த இந்த ஹதீஸை நாம் விளங்குவோம். சொன்னார்கள், ரதகத்துல் கபால் என்றால் நரகவாதிகளுடைய சீல்ஸ்தலங்கள், நரகவாதிகளுடைய வியர்வை, நரகவாதிகளுடைய செயல் ஸ்தலங்களை அல்லாஹ் இவருக்கு குடிக்க கொடுப்பான். என்ன உலகத்திலும் வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து சென்ற நரகவாதிகளுடைய செயல் ஸ்தலங்களை விரும்பினால் குடிக்கலாம், விரும்பாவிட்டால் விட்டு ஒதுங்கலாம். இல்லை, அல்லாஹ் புகட்டியே தீருவான். குடிக்க தயாரா? தயாரா தயார் இல்லையா? குடிக்கத்தான் வேண்டும். இங்கு மதுபானம் போதை வசை பாவித்தால் கேவலமான நம்முடைய உடம்பில் இருக்கின்ற செயல் தலங்களே நமக்கு அருவறுப்பாக இருக்கும். அதை பார்த்து நாமே அருவறுப்போம். நம்முடைய காயங்கள் பழுத்து அதில் வடிகின்ற அதனுடைய வடிகின்ற அந்த இரத்தங்கள் அந்த அழுக்கே நமக்கு சுருநாற்றம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய ஒரு உறுப்பில் இருக்கின்ற காயம், நம்முடைய ஒரு உறுப்பில் இருக்கு அந்த அந்த அழுகிய பகுதி கட்டுப்போடாமல் பெண்டேஜ் இல்லாமல் அதை பார்க்க நமக்கு கூட தைரியம் வராது. அப்படிப்பட்ட நாம் கண்ணியமான நரகத்திலே நரகவாதிகளுடைய செயல் தலங்களை அருந்த வேண்டுமா? இந்த பாவனையை பாவிக்கலாம், போதை வசத்திலே ஈடுபடலாம். அன்பானவர்களே, இப்படி பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த போதை வசத்து பாவனை. தற்காலத்திலே இதற்கு இதனுடைய விளைவுகளாக பல நிகழ்வுகளை பார்த்து விட்டோம். ஒன்று, பாவிக்கக்கூடிய எத்தனை பெயரில் எத்தனை வகையான பொருட்கள் வந்தாலும் ஒரு இன்பத்துக்காக, ஒரு ஜொலிக்காக, ஒரு ஹபிக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக செய்கிறோம். சிறுவர்கள் உட்பட பெரியவர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று விதிவிலக்கில்லாமல். அன்பானவர்களே, எத்தனை கேவலமான ஆபத்தான சமூக சீர்கேடுகளை நாளாந்தம் படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். போதை வஸ்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பழக்கம், அந்த போதை வஸ்து பாவனையிலே தன்னோடு வீட்டுக்கு வந்து சென்ற ஒரு கொடியவன் அந்த வீட்டு பிள்ளையே கொலை செய்த சம்பவத்தை நான் படிக்கவில்லையா? போதை வஸ்து பாவிப்பதற்கு பணம் தரவில்லை, பணம் கேட்டு பணம் தரவில்லை என்ற காரணத்தினால் 80 லட்சம் வயதுள்ள அல்லது 70 லட்சம் வயதுள்ள தந்தையுடைய கண்ணையே பிடுங்கி எடுத்த நிகழ்வை இந்த இலங்கை திருநாடு வரலாற்றிலே பதித்து வைத்திருக்கிறது. போதை வசை பாவித்து போதை ஏறி கௌரவமாக சொல்லத்தான் வேண்டும், அப்பொழுதுதான் அப்பொழுதாவது புத்திக்கு படுகிறதா என்பதற்காக சொல்கிறேன். சொந்த மகளையே கற்பமாக்கிய வரலாறை படிக்கவில்லையா, பார்க்கவில்லையா? மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் விளங்காது, தாய்க்கும் தங்கைக்கும் வித்தியாசம் விளங்காது, மகரமான பெண்ணுக்கும் அந்நிய பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்காது. ஏன் வயோதிப பெண்ணுக்கும் குமர பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்காது? ஏறிவிட்டால் யாரை பார்த்தாலும் இச்சையைத்தான் தோன்றும். ஒரு வணக்கசாலிக்கே தூண்டியது என்றால் நம்மை போன்ற பலகீனமானவர்களுக்கு எப்படி என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? படித்து பட்டதாரியாக இருக்க வேண்டிய எத்தனையோ பேர் முள்ளேரியாவில் இருக்கிறார்கள், அங்கோடையில் இருக்கிறார்கள், பிஏ ஆக, எம்ஏ ஆக, கலாநிதியாக, டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக, பட்டதாரிகளாக சுற்ற வேண்டியவர்கள் நேரடியாக கண்டும் இருக்கிறோம். அங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அங்கே மரணம் ஏற்படுகிறது. என்ன பேர்? இளமானி, முதுமானி, கலாநிதி என்ற பெயரை எடுக்க வேண்டியவர் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், பைத்தியக்காரன் என்ற பெயரோடு மரணிக்கிறார். எத்தனை அறிவாளிகளை மடையனாக்கி பைத்தியக்காரனாக்கிய பாவத்தை தான் இளைஞர்களை, வாலிபர்களை, சிறுவர்களை இன்பத்துக்காக ஜொலிக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியை பேதமாக்கக்கூடிய பாவனை. எத்தனையோ மத்தியோடும் மார்க்கத்தோடும் ஆன்மீகத்தோடும் தொடர்பாக இருந்த எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை செய்கிறார்கள். வயதெத்தனை? 14, டீனேஜ், 13-19 என்று சொல்கிறோம். டீனேஜ் வாலிபருக்கு தற்கொலை செய்வதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? தற்கொலை கண்ணியமானே, கொலை, தற்கொலை, எல்லா பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 5 இடத்திலே மறைத்து மறைத்து ஏதாவது பிள்ளைகளுக்கு உதவும், உணவுக்கு உதவும், பிள்ளையுடைய படிப்புக்கு உதவும் என்று அந்த அந்த போத்தலிலே இந்த ஆடையிலே என்று சுருட்டி சுருட்டி தாய் கொஞ்சம் கொஞ்சமாக கணவர் கொடுக்கின்ற பணத்திலே சுருட்டி சுருட்டி சேமித்து பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், செலவழிக்கலாம், கடனை அடைக்கலாம் என்று சொருகி வைத்த பணங்கள் எல்லாம் இல்லை. ஏன்? அந்த வீட்டுக்குள் ஒரு போதை வசதி பாவனையாளர் இருக்கிறார். அன்பானவர்களே, சொந்த வீட்டுக்குள் சிரித்து பிறருடைய வீட்டுக்குள் எப்படி இருக்கும்? தன் தாயுடையதே தந்தையுடையதே திருடுகின்ற பேசிலே பணம் வைக்க பயம். முன்னே காலத்தில் எந்த தந்தையுமே ஷேட்டிலே பேசை வைத்து விட்டு தைரியமாக தூங்குவோம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? பேசை எடுத்து தலையணைக்கு கீழே வைத்து தூங்கினாலும் பேசுக்கு உத்தரவு எதுவும் இல்லாத காலம். ஏன்? அந்த வீட்டிலே போதை வத்து பாவனை உள்ள பிள்ளை இருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமா எஞ்சியது மத்தியுடைய உண்டியலை, இரும்பு உண்டியலை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டும் அது உடைக்கப்படுகிறது. உடைத்தவர் யார் என்று பார்த்தால் போதை வசதி பாவனை உள்ளவர். பைக்கிலே வந்து பாதையிலே சென்று கொண்டிருந்த பெண்ணுடைய கழுத்திலே தொங்குகின்ற அந்த மாலையை அறுத்துக் கொண்டு போனவர் யார் என்று பார்த்தால் பின்னணி போதை வசதி பாவனை. திருடர்கள் கூடிவிட்டார்கள், கொலைகாரர்கள் கூடிவிட்டார்கள். பட்ட பகலிலே நண்பகலிலே கொலை நடக்கிறது, பின்னணி என்ன? போதை வஸ்து வியாபாரம். இந்த உலகத்தில் நடக்கின்ற சகல பாவங்களுக்கும் சொன்னார், சகல பாவங்களின் தாயகம் மதுபாவனை, போதை வஸ்து பாவனை. தாய் தந்தையோடு பேசுகின்ற ஒழுக்கம் கிடையாது. சூசன வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், ஒழுக்கமாக பேசிய தாய் தந்தைக்கு முன்னால் நின்று நடுங்கிய கௌரவித்த பிள்ளை தந்தைக்கு கை நீட்டுகிறார். ஏன்? அந்த போதை வசதி பாவிக்க தந்தை பணம் தரவில்லை, தாய் பணம் தரவில்லை. தாயுடைய சாரி துண்டை புடவை எடுத்து வெட்டி சாரி துண்டோடு பணத்தை சுரண்டிக் கொண்டு போகின்ற காலம். ஏன் இன்னும் சிந்தனை கெடுப்பதில்லை? எடுப்பதில்லை. பயங்கரமான முடிவுகளை ஆங்காங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சிந்திப்போம். இறுதி கட்டத்திலே சில ஏனைய பாவனைகளை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அதற்கு முன்ன ஒரு நிகழ்வை, கலாச்சாரம், ஆன்மீகம், ஒழுக்கம், இஸ்லாமிய விழுமியங்கள், மறைவிட மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் பெறப்பட்டு தன்னுடைய ஒரு மறைப்பொறுப்பே வெளியாக இருக்கிறது என்று கூட உணர்வில்லாமல் நம்மையே நாம் மெய் மறந்த நிலைமையிலே நம்மை ஆழ்த்துகின்ற எத்தனையோ பாவங்களைத்தான் பணம் கொடுத்து களவெடுத்து சிரமப்பட்டு இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அலாமி இப்னு ஹௌஷப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற ஒரு பெரியார், இந்த போதை வசதி பாவனையுடைய விளைவு எங்கே என்று பாருங்க. ஒரு கபரிஸ்தானை தாண்டி செல்கிறார்கள். ஹயாத்துல் ஹயவான் கிதாபில் இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கபரில் இருந்து ஒரு எழும்புகிறார். அவனுடைய தலை முகம், தலை அப்படியே கழுதை முகம், தலை கழுதை தலை, உடல் மனித உடல். அந்த நுழைநிலை வேறொரு நூலிலே பார்த்து வர்றாரை அலாம் இப்னு ஹவுஷப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். கழுதை முகத்தோடு எழும்பி இப்படி பார்த்து விட்டு கபருக்குள் போகிறார். இது நடக்க முடியுமான நிகழ்வு. ஏனென்றால் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அபூஜஹலுடைய கபரிலிருந்து அபூஜஹலுக்கு நடக்கின்ற தண்டனையை கண்டார்கள். நபி அவர்களிடம் வந்து விளக்கம் கேட்டார்கள். அந்த நிகழ்வும் இருக்கிறது. இங்கு நான் இந்த தலைப்பிலே சொல்கிறேன். படிப்பினைக்கு சில விடயங்களை எல்லாம் ஏற்படுத்துவார். அப்படியே கபரிஸ்தானை தாண்டி போன ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு மூதாட்டி இருந்தார். அந்த மூதாட்டியிடம் கேட்ட, அந்த கபரில் இருந்து அந்த ஊரு கவர் புதியவர் பிரயாணி, இந்த கபரில் இருந்து ஒரு எலும்புகிறான், கழுதை முகம், உடம்பு மனித உடம்பு, என்ன வரலாறு என்ன? சொன்னார் அந்த தாய், அது அவனுடைய தாய் அல்ல, அவருடைய தாயுடைய ஒரு நண்பி. இவன் ஒரு குடிகாரன், போதை வசதி பாவனை உள்ளவன், குடித்து விட்டு வந்து தாயை படாத பாடுபடுத்துவான், தாய்க்கு அநியாயம் செய்வான், தாயை நெய்யப்பிடிப்பான், தாய் குத்தி சொல்வார், மகனை குடிக்காதே, போதை வசதி பாவிக்காதே, இவனை கேடு, உனக்கு இது உகந்ததல்ல, தெரிந்து கொள். நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? தாய் தந்தையை கூட இந்த அளவு கேவலமாக ஏச வைக்கின்ற பாவம், உப்பென்று கூட சீன்று கூட சொல்லாதே, அருவறுக்காதே, முகம் சுழிக்காதே என்று குர்ஆன் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, தாய் தந்தைக்கு முழு உலகத்திலே ஆக கேவலமான வார்த்தைகளை பேச வைக்கும் இந்த போதை வசதி. முடிவை பாருங்கள். ஒரு நாள் செத்தான், அடக்கினோம், தௌபா செய்யவில்லை. தாய்க்கு சொல்லுவான், இதன் பிரதானமான விடயம், தாய்க்கு சொல்லுவான், ஏய் நீ சும்மா கழுத கத்துற மாதிரி கத்தாத, கழுத கத்துற மாதிரி கத்தாத, நான் குடிப்பேன் குடிக்க மாட்டேன், என் இஷ்டம். தாய்க்கு கழுத என்ற வார்த்தையை பாவி பேசுவான். ஒரு நாள் மரணித்தான், அடக்கினோம், அடக்கிய நாள் முதல் இன்று வரை அந்த அடக்கம் செய்யப்பட்ட நேரத்திலே கபரில் இருந்து எழும்பி தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டு உள்ளே போகிறான். கழுதை முகமாக அவருடைய முகம் மாற்றப்பட்டிருந்தது. இந்த தாய் தந்தைக்கு பைத்தியகாரன், பைத்தியகாரன் பேசுவதில்லையா? திருந்தாவிட்டால் நினைவு வையுங்கள், வரலாறு இதுதான் உண்மை. பைத்தியம் பிடிக்காமல் மரணிக்க மாட்டோம். தாய் தந்தைக்கு அது ஏன் காரணம்? ஒழுக்கமுள்ள பிள்ளை, ஆன்மீகம் உள்ள பிள்ளை, தன்மானம் உள்ள பிள்ளை அல்ல. போதை வஸ்து அப்படி பேச வைக்கும், போதை ஏறினால் அது என்னவென்று விளங்காது. கண்ணியமானடி, இந்த விடயங்களுக்கு செலவழிக்கின்ற பணங்களை பட்டியலிட்டால் இந்த சபையில் இருக்கின்ற 85% ஹாஜிகளாக இருப்பீர்கள், குறைந்தது 9% இருப்பீர்கள். இந்த வீணாகின்ற பணத்தை சேகரித்தால் இந்த இந்த சபையில் இருக்கின்ற யாருக்குமே சொந்த வீடு இல்லாமல் இருக்காது. இதே நேரம் போதை வஸ்து, இந்த பாவனை, அந்த பாவனை என்று பாவிக்கின்ற, பேசுகின்ற, அதை பற்றி கலைக்கின்ற, கவலைப்படுகின்ற மூத்தவர்களும் சில பழக்கங்களை விட வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த புகைப்பழக்கம். இதனுடைய இளைய சகோதரர் மேலே பேசிய தலைப்பின் பத்து, கண்ணியமானவர்களே, இன்று எவ்வளவு தெரியாது எனக்கு, ஒரு கணக்கு கொண்டு போட்டு பார்ப்போம். ஒவ்வொரு வீண்விரயமான பணங்களையும் கணக்கு போட்டு பாருங்கள், இன்று எவ்வளவு விடயங்களை செய்யலாம், எத்தனை கோர்ஸ்கள் முடிக்கலாம், எத்தனை பட்டங்களை வாங்கலாம், எத்தனை வருமானங்களை ஈட்டலாம், எத்தனை நல்ல நல்ல பணிகளை செய்யலாம். 100 ரூபாய் என்று வைப்போம், பெரும்பாலும் அதை விட கூடுதலாக தான் இருக்கும். 100 ரூபாய் என்று வைப்போம், நான் 10 கேன்றேன், நான் பேரொன்றையும் சொல்லவில்லை. அந்த அழுக்குகளை இந்த புனித இடத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை. யார் யார் என்ன பாவிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும், ஒரு பேரையும் சொல்லவில்லை. புகைச்சல் என்று சொன்னேன், உறிஞ்சுவது என்று சொன்னேன், ஊசியால் ஏற்றுவது என்று சொன்னேன், ஸ்டிக்கர் ஒட்டுவது என்று சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் பேரும் தெரியும், அதனுடைய விளைவும் தெரியும், சொல்லவில்லை. 100 ரூபாய் ஒரு நாளைக்கு 5 குடிக்கின்றவர் செலவழிப்பது 500, 10 குடிப்பவர் செலவழிப்பது 1000. சரி, 5 என்று வைப்போம் நடுத்தரமாக. 5 குடிக்கின்றவர் மாதத்துக்கு செலவழிப்பது 15000, 10 மாதத்துக்கு 1.5 லட்சம். இந்த 10 மாதத்துடைய 1.5 லட்சம் என்ன தெரியுமா? ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு உம்ராவுடைய பணம். 20 மாதத்துக்கு 3 லட்சம் என்ன தெரியுமா? ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஹஜ்ஜுடைய பணம். கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை ஹஜ்ஜை வீணாக்கி விட்டோம், எத்தனை உம்ராவை வீணாக்கி விட்டோம். பிள்ளைக்கு அந்த பணத்திலேயே வீடு கட்டி இருக்கலாம், கடன் வாங்காமல், பேங்குக்கு போகாமல், வீணாக புகைச்சலுக்கு செலவழித்தாலும், எதற்கு செலவழித்தாலும், அந்த பணங்களை எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு செலவழித்திருக்கலாம். இதற்கு பின்னராவது விடுவோம். கடைகளிலே விற்கின்றவர்கள், உண்மையான ஒரு முஸ்லிமுடைய கடையில் இந்த புகைச்சல் விற்கப்பட முடியாது, போட் தொங்க வேண்டும், இந்த பொருள் இல்லை இல்லை. உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இந்த இந்த பொருள் வியாபாரங்களில் ஈடுபட மாட்டார். ஏன்? அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கொலை செய்து, வீட்டிலே ஹார்ட் வருத்தமாக இருக்கலாம், நுரையீரல் புற்றுநோயாக இருக்கலாம், ஹார்ட்டிலே துவாரமாக இருக்கலாம், காச நோயாக இருக்கலாம், அந்த நோய் எதனால் வந்ததோ, அந்த நோய் எதன் காரணமாக வந்ததோ, அந்த நோய்க்கு எது காரணமோ, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தற்கொலை செய்வதற்கு சமம். இதுதான் புராணத்தினுடைய விளக்கம். தற்கொலையில் தான் முடிகிறது, அதுவும் தற்கொலையின் பக்கம்தான் முடிகிறது, சக்தியை குறைக்கிறது. எனவே 2 சாராரம் திருந்த வேண்டும். போதை வசதி பாவனையாளர்களும், சபிக்கப்பட்ட பாவம், நரகத்துக்கு டிக்கெட் வாங்கி தருகின்ற பாவம், நரகவாதியுடைய சீசலங்களை, அந்த அழுக்குகளை தொண்டை குழிக்குள்ளே அருந்து வைக்கின்ற பாவம் என்று அதை உணர்ந்து தகுந்து கொள்ள வேண்டும். அதே போன்று புகைப்பழக்கமும் எண்ணெய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற பாவம். எனவே ஒரு முஸ்லிமுடைய கடையிலே, முஸ்லிமுடைய வியாபார தலங்களிலே இந்த பொருள் விற்கப்படும் என்றால் அவர் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்திலே பரிபூர்ணம் அடையவில்லை என்பதுதான் சரியான விளக்கம். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான தீய பழக்கங்களை விட்டு ஒதுங்கி பரிசுத்தமானவற்றையே உட்கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்வதை போன்று பரிசுத்தமானவற்றையே உட்கொண்டு பரிசுத்தவான்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இந்த சபையில் இருக்கின்ற அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஒழுக்கமான வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வாயாக, பரிசுத்தவான்களாக்குவாயாக, பரிசுத்தமானவற்றையே உட்கொள்ளக்கூடியவர்களாக்குவாயாக, அசுத்தமான அசிங்கமான நஜீசான எந்த விதமான ஆபத்தான வஸ்துக்களையும் நம்முடைய உடம்புக்குள் செலுத்தாமல் நம்மை நீ பாதுகாப்பாயாக. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை உணர்ந்து புத்திசாலித்தனமாக நம்மை திருத்திக் கொள்கின்ற பக்குவத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد